டிரான்ஸ்வல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஒரு வாரத்தை காண கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதிலேயும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்கள் ஜெபத்திற்கு நீர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திசை தெரியாது திகைத்த பொழுது நீர் எங்களை வழிநடத்தினீர், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆபத்து நேரத்திலே உமை நோக்கி கூப்பிட்ட பொழுது அற்புதமாய் ஆச்சரியமாய் எங்களுக்கு வந்து நீர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உணர்வுள்ள இருதயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீர் காரியங்களை செயல்படுத்தினீரோ அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வை கர்த்தரே எங்களுக்கு தந்தீர், உம்முடைய தூய ஆவியானவர் மூலமா எங்களுக்கு தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் தந்திருக்கிற அற்புதமான ஆச்சரியமான சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாமியார் மருமகள் இடையிலே சமாதான குறைவோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு ஐயா. கர்த்தர் தாமே அந்த குடும்பங்களிலே தலையிட்டு உம்முடைய சமாதானத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரே வீட்டிற்குள்ளே பேரப்பிள்ளைகள் இருந்தாலும் அருமையான பேரப்பிள்ளைகளோடு கூட பேச அனுமதி இல்லாத பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடலிலே சென்று பணி செய்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரே அவர்கள் பாதுகாவலராயிருந்து அவர்கள் தொழிலுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கொடுத்து நீர் உதவி செய்யும். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, யுத்த கால விளைவுகளினாலே தொடர்ந்து பலவிதமான பாடுகளை அனுபவித்து வருகிற குடும்பங்கள் தனி நபர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி உம்முடைய சமாதானத்தை தாரும். குடும்பங்களோடு இணைந்து கொள்ளும் வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தியறலும். அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான பாதுகாவலை கொடுத்து அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பற்பல சூழ்நிலைகளிலே ஏமாற்றப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமாற்றமடைந்த காரியங்களை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்ப பெற முடியாத ஏமாற்றங்களிலே இழப்புகளிலே இருக்கிறவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் புதிய வாழ்க்கையையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, ஏமாற்றப்பட்ட பெண்கள் உண்டு, ஏமாற்றப்பட்ட ஆண்கள் உண்டு, எதிர்காலமே இருண்டு போய் நிற்கும் நிலைமையிலே இருக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட யாராவது இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நடப்பித்து அவருடைய எதிர்காலத்தை பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனின் அன்புக்காக ஏங்கும் சகோதரிகள் உண்டு, அந்த குடும்பங்களிலே உம்முடைய அன்பை ஊற்றும் ராஜா. உதவியற்ற வயோதிபர்கள் உண்டு, கர்த்தர் அவர்களுக்கு பக்க துணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தினாலே தங்கள் நல்ல சுகத்தை இழந்து தவிக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் இறங்கி அவர்களை தொட்டு பூரண சுகத்தை கட்டளையிட்டாலும் இந்த நாட்களிலேயும் தங்கள் பாவத்தின் விளைவுகளை அனுபவித்து துக்கத்தோடு சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறீர், அவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பிரகாசத்தை நீர் கொடுக்க வல்லவர் என்பதை உணர்ந்து அறிந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை தேடவும், உம்முடைய பாதத்திலே பாவம் மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற குடும்பங்களிலே கீழ்ப்படியாத வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் இருதயத்தை மாற்றி தங்கள் பெற்றோர் தங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பண்டிகை கால செலவுகளை எண்ணி கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். மற்றவர்களைப் போல கட்டாயம் செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணி கடன் எடுத்து பாரப்பட்டு விடாதபடி, ஆண்டவரே படுகுழியிலே விழுந்து விடாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ளும். இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கொடுத்து உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து உம்மை துதிக்க, உமை ஸ்தோத்தரிக்க எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு அவர்களுக்கு புதிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டாயிருக்க கிருபை தாரும். உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும், உமக்காக பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே சாதிக்கவும், உடைய பிள்ளைகளை உடைய தூயாவின் வல்லமையினாலே ஒருமுறை கூட நீர் இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் பதில் தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 10:5 முதல் சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 10:5-7 கவனியுங்கள். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இங்கே தன் கையை அவன் வானத்திற்கு நேராக உயர்த்தி சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சிருஷ்டிகர் மேல் ஆணையிடுவதனால் இந்த தூதன் கிறிஸ்து அல்ல என்பது மீண்டும் தெளிவாக தெரிகிறது. நித்திய சிருஷ்டிகரின் மேல் ஆணையிடுகின்றான். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் அவன் கிறிஸ்து என்றால் தன் மீது தானே ஆணையிட்டிருக்கலாம். எபிரேயர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் இவ்விதமாக கூறுகிறார். கவனியங்கள், எபிரேயர் 6:13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு மேலானது எதுவும் இல்லை என்பதனால் தேவன் வேறெதையும் குறித்து ஆணையிட முடியாது. இந்த தூதன் சிருஷ்டிகரின் மேல் ஆணையிடுவதனால் அவன் தேவன் அல்ல. அதனால் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நித்திய தேவன். யோவான் 1:1-2 என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதற்கான விளக்கத்தை கூறுகிறார். கவனியங்கள், யோவான் 8:58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவே சிருஷ்டிகர் என்பதை யோவான் 3:3 நமக்கு சொல்கிறது. எப்படி? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கொலோசியர் 3:16 நாம் பார்க்க வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பேரில் இந்த தூதன் ஆணையிடுகின்றான். கிறிஸ்துவின் பிரதிநிதியாக எல்லாவற்றையும் கிறிஸ்துவிற்காக உரிமை பாராட்டுகின்றான். தூதன் என்ன சொல்கிறான்? இனி காலம் செல்லாது, இது இனிமேலும் தாமதமாகாது என்பதுதான் பொருள். உபத்திரவங்களின் மத்தியில் உழந்து இன்னும் எவ்வளவு காலம் இதனை சகிக்க வேண்டுமோ என்று ஏங்குகின்ற பூமியில் உள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு சந்தோஷம் அறிவிக்கின்ற செய்தியாக இனி காலம் செல்லாது, அதாவது இன்னமும் தாமதிக்காது என்று கூறப்படுகின்றது. இதன் பொருள் என்னவென்றால், இன்னமும் மிக குறுகிய காலத்திற்குள்ளே கிறிஸ்து திரும்பவுமாக வந்துவிடுவார் என்பதாகும். இதனையே கிறிஸ்து ஒலிவமலை சம்பாஷணையிலே உறுதியாக கூறுகின்றார். மத்தேயு 24:22, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பிப்போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்திலே தூதன் இன்னமும் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. கவலைப்பட வேண்டாம், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கடைசி மட்டும் காத்துக் கொள்வார் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவர்கள் தேவனால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்வார்கள். வெளிப்படுத்தின சேஷம் 6:10 கூறுகின்ற இரத்த சாட்சிகளின் ஜபத்திற்கு பதில் கூறுவதாக இது இருக்கிறது. மத்தேயு 6:10 வாசிக்கிறோம் அல்லவா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக இந்த கர்த்தரின் ஜபத்திற்கு பதில் கூறுவதாயும் இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தின சேஷம் 10:7 வாசிக்கிறேன். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இவைகள் யாவும் ஏழாவது தூதன் எக்காலம் ஊத ஆயத்தமாகும் பொழுது இடம்பெறுகிறது. இது ஏழாவது எக்காலம் ஊதப்பட்டதும் மகா உபத்திரவம் முடிவடைந்துவிடும் என்பதை தெரிவிக்கிறது. இந்த வேளையிலே கடைசியாக தேவனை பற்றிய மறைபொருள் வெளியாகின்றது. இஸ்ரவேல் தேசம் நியாய தீர்ப்பு, வேதனைகள், அநியாயங்கள், தேவனின் அமைதி, வரப்போகின்ற ராஜ்யம் ஆகியவைகள் மறைப்பொருளாகவே இருக்கிறது. அடிப்படையான பிரச்சினை இதுதான். தேவன் ஏன் புல்லாங்குகளை அனுமதிக்கிறார்? ஏன் அவர் இதனை வெகு காலமாக பொறுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதே. இவைகளுக்கான பதிலை ஒருவரும் அறியமாட்டார்கள். நாம் அவருடைய சமூகத்திற்கு செல்லும்பொழுது தேவன் இவைகளை வெளிப்படுத்துவார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கான பதில் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அதை அறிந்தவர் ஒருவர் எனக்கு தெரியும். ஆண்டவர் என் கையை அவர் கையில் வைத்து, மகனே, இந்த இருளின் ஊடே என்னோடு நடந்து வா, எல்லாம் நலமாக இடம்பெறும், நாம் வெளிச்சத்திற்குள் வரும்பொழுது அதனை நீ புரிந்து கொள்வாய் என்று கூறுகிறார். நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை மீட்டுக் கொண்டவருமான, மனிதனில் மனிதனும் தெய்வத்தில் தெய்வமுமான தேவனுடைய கரத்திற்குள்ளே நமது கரத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதே நாம் செய்ய வேண்டிய காரியமாகும். உலகத்திலே மனிதர்களை நம்பாமல் கர்த்தரையே சார்ந்து கொள்வதே சிறந்தது, கர்த்தருக்காக காத்திருப்பதுவே சிறந்தது. இன்று உங்கள் வாழ்க்கையிலே அடுத்தது என்ன என்ற ஆவலோடு நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபியுங்கள். அந்தந்த நாள் அவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்தி செல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 10:8 பாருங்கள். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூறப்படுகின்ற அனைத்து சம்பவங்களையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவனிடத்திலிருந்து இந்த கட்டளை வருகிறது. கிறிஸ்துவே அனைத்திற்கும் பொறுப்பானவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின சேஷம் மகிமைப்படுத்துகின்ற அற்புதமான இரட்சகராக அவர் இருக்கிறார். இந்த பூமியின் நியாயாதிபதியாகிய அவரை தேவன் உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். இங்கு கூறப்பட்டிருக்கிற இந்த சத்தம் கிறிஸ்துவனுடையது அல்ல என்றால் கிறிஸ்து தூதனுக்கு கட்டளை கொடுத்து பரலோகத்திலிருந்து பேசும்படி கூறியிருந்திருக்க வேண்டும். யோவான் இப்பொழுது ஆவியிலே பூமிக்கு திரும்பிவிட்டான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்றால் முன்பு பிதாவாகிய தேவனின் கையில் இருந்த சிறிய புத்தகம் இப்பொழுது யோவானிடம் கொடுக்கப்பட்டுவிட்டது. கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10:9-10 நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. நமக்கு முன்னே காணப்படுகிற இந்த காரியங்களிலே யோவானும் ஒரு பாத்திரமாகிவிடுகிறார். மிகுந்த அர்த்தத்தை தெரிவிக்கின்ற வித்தியாசமான ஒரு காரியத்தை அவன் செய்ய வேண்டும். யோவான் தூதன் கூறியபடியே புஸ்தகத்தை சாப்பிடுகிறான். அது அவன் வயிற்றுக்கு கசப்பாயும், ஆனால் வாய்க்கு மதுரமானதாயும் இருந்தது. இந்த சிறு புத்தகத்தை புசிப்பது தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதாகும். இதுவே தேவ வசனத்தை கற்றுக்கொள்வதாகும். எரேமியா 15:16 நாம் என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமும் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலும் இதே காரியத்தை செய்கிறான். எசேக்கியேல் 3:3 பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. இங்கே சுருள் என்பது புஸ்தகச் சுருளை குறிக்கிறது. எசேக்கியேல் தான் அந்த புஸ்தகத்தை புசித்ததாகவும் அது தன் வாய்க்கு தேனை போல தித்திப்பாக இருந்ததாகவும் கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய வார்த்தைகள் அவிதமாகவே இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்களில் அநேகர் இது எனக்கு தித்திப்பா இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:24 என்ன சொல்கிறது? இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். தேவனுடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்துகின்ற 119 சங்கீதம் என்ன சொல்கிறது என்றால், 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளில் யோவான் எடுத்துக்கொண்ட பகுதி நியாய தீர்ப்பாகும். வருங்காலம் இனிமையானது என்பதால் அது அவன் வாய்க்கு இனிமையானதாக இருக்கின்றது. ஆதியாம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தேவன் ஆபிரகாம் இடத்திலே, நாம் இருவரும் நண்பர்கள் என்பதனாலே நான் செய்யப்போவதை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று கூறுகின்றார். தேவன் செய்யப்போவது என்ன என்பதை அறிவது இனிமையானதாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு வருகிறது என்பது கசப்பானதாக இருக்கின்றது. யோவான் தேவனுடைய வார்த்தைகளை ஆசையோடு வாங்குகிறான். ஆனால் நியாய தீர்ப்பு வருகின்றது என்பதை அறிந்தவுடன் அவன் ஆத்மத்திலும் இருதயத்திலும் சோர்வு ஏற்படுகிறது. அது அவன் வாய்க்கு மதுரமாகவும் ஆனால் வயிற்றுக்கு கசப்பானதாகவும் இருக்கிறது. தேவன் செய்யப்போவது என்ன என்பதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே படிக்க இனிமையாக காணப்படும். ஆனால் கிறிஸ்துவை புறக்கணித்த இந்த உலகத்தின் மீது நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை அறியும் பொழுது நாம் கழிகூற முடியாது. தீர்க்க தரிசனம் கசப்பாகிவிடுகிறது. வருங்காலத்திலே இடம்பெறப்போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள தீர்க்க தரிசனங்களை படிக்க விரும்புகிறவர்கள் அதனை படிக்கும் பொழுது மனிதன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறார்கள். 1 யோவான் 3:3 அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து அவருடைய வருகையிலே சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் அவர் சுத்தமுள்ளவராயிருப்பது போல நாமும் சுத்தமுள்ளவர்களாய் இருப்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சுத்தமாயிருக்கிறதா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவியிருக்கிறாரா? அல்லது அறிக்கையிடப்படாத பாவம், விடுதலை பெற முடியாத பாவத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று எண்ணி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10:11 பாருங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். யோவான் மிகவும் சரியாக பூரணமாக்கப்பட்டிருக்கிறான் என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது. எல்லா தேசமும் எல்லா ஜனத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா நிறத்தாரும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதை யோவான் விசுவாசித்தான். அனைவரும் அதை கேட்க வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு வரப்போகிறது. இது அனைவருக்கும் எச்சரிப்பின் சத்தமாக கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக சென்றாலும் அது 1000 அரசாட்சி அல்ல, உண்மையில் நரகத்திற்கே சென்று விட்டதை உணர்வார்கள். இந்த பகுதி யோவானை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. எனவேதான் இந்த சிறிய புத்தகம் யோவானுக்கு கசப்பை ஏற்படுத்தியது. கிறிஸ்து தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் முன்பாக தீர்க்க தரிசனமாக இதனை அறிவிக்க வேண்டும். பல தீர்க்க தரிசனங்களை பின்பற்ற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தின் பாதி பகுதிக்கு நாம் இன்னமும் வரவில்லை. தேசங்கள் மற்றும் ஜனங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 முதல் தீர்க்க தரிசனங்கள் புதிய தொடராக ஆரம்பிக்கிறது. தீர்க்க தரிசனங்களை படிக்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலேயும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்று, அது ஒரு மனிதனை கிறிஸ்துவை நெருங்கி பற்றிக் கொள்ளும்படி செய்கிறது, அல்லது அவனை கிறிஸ்துவை விட்டு தூரமாக விலகச் செய்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த கேட்ட வார்த்தைகளை சற்றே நாம் எண்ணி பார்ப்போமா? இனி காலம் செல்லாது என்று சொல்ல கேட்டோம். ஏனென்றால் நியாய தீர்ப்பு சமீபித்திருக்கிறது. பாடுகளின் வழியாக கடந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னமும் அதிக காலம் பாடுபட வேண்டியதில்லை. இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நற்செய்தி கூறப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே எப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவனுடைய பாடுகள் நிறைவடைந்ததோ, அதேபோல உங்களுடைய பாடுகளும் சீக்கிரமாக நிறைவடையும் என்பதை விசுவாசியுங்கள். அன்றைய வசனம் உங்கள் வாய்க்கு இனிமையானதாக இருக்கட்டும். அதை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தவறான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது உங்களுக்கு கசப்பாகி உங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும். அப்படிப்பட்ட வேளைகளிலே அன்றைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கழுவும்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது வசனத்தினாலே அவர் உங்களை கழுவி உங்களை சுத்தமுள்ளவர்களாக்குவார். வசனத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறுரூபமாகுவீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் மறுரூபமாக்கப்படும். உங்களுடைய ஆசைகள் மறுரூபமாக்கப்படும். எனவே வேத வசனங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனோ தானோ என்று வசனத்தை கேட்காமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற வாஞ்சியோடும் ஜெபத்தோடும் கர்த்தருடைய வசனங்களை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை குறிப்பாக தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒன்று, அவனை கிறிஸ்துவுக்கு நேராக நெருங்கி சேர செய்ய வேண்டும். அல்லது அவன் கிறிஸ்துவை விட்டு தூரமாக செல்ல வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? அல்லது இது என்ன, இது துக்கமான செய்தியாயிருக்கிறதே, இது எரிச்சலான செய்தியாயிருக்கிறதே, இதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே உள்ள அன்பினாலே உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும் சிலாக்கியத்தையும் உங்களுக்கு தருவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன் சந்ததியை விடுவித்து ரட்சிப்பேன். எரேமியா 46:27. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே, நீ கலங்காதே. இதோ நான் உன் சந்ததியை விடுவித்து ரட்சிப்பேன். எரேமியா 46:27.